عن صهيب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم علي امر المؤمنين رسول الله صلى الله عليه وسلم صهيب رضي الله عنه அறிவிக்கிறார்கள் عجبا لامر المؤمنين மூமினுடைய விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமானவை. இன்ன அம்ருஹு குல்லுஹு லஹு கைரன், அவனுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான விஷயங்களும் அதிலே நன்மையானதாகவே அமைந்திருக்கிறது. வலீச தாலிக்க இல்லாலி மோமினின், இது மூமினுக்கு அல்லாத மற்றவர்களுக்கு இந்த நன்மைகள் ஏற்படுவதில்லை, மூமினுக்கு மட்டும்தான் இந்த நன்மைகள் உண்டாகும். இது ஆச்சரியமான விஷயம் என்று செல்லந்தாலும் சொல்லிவிட்டு இன்ன அசாபத்து லர்ராவு சபர, அவனுக்கு ஏதாகிலும் ஒரு சோதனை ஏற்பட்டால், தீங்கு ஏற்பட்டால் அவன் பொறுமையாக இருக்கிறான். ஒக்கான ஹயிருல்லகு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அசாபத்து சர்ரா, அவனுக்கு ஏதாகிலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால் ஷக்கர, அதற்காக அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். ஒக்கான ஹயிருல்லகு, அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ மோமினுக்கு வந்து ஒரு சோதனை ஏற்படுகிற போதும் அந்த சோதனையை சகித்துக் கொள்வதன் மூலமாக அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். ஏதாகிலும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுகிற போது அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் அவன் நன்மையை பெற்றுக் கொள்கிறான். இரு வகையிலும் அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. இது மோமினுக்கு அல்லாத மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இல்லை. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக நம்முடைய சில பேர்களுக்கு இப்படி சில நேரங்களில் சிந்தனை ஏற்படுவது உண்டு. அல்லாஹ் தஆலா சில பேர்த்த வசதியா வச்சிருக்கான், வசதி வாய்ப்போடு வச்சிருக்கான். சில பேரை வந்து ரொம்ப வறுமையில் வச்சிருக்கிறான். இது ஏன் இந்த வித்தியாசம், ஏன் இந்த ஏற்றதாழ்வோ, எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி இருந்தா தான் இந்த உலகத்தினுடைய சுழற்சி என்பது ஏற்படும். எல்லாமே வசதியா இருந்தா வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே வறுமையில் இருந்தாலும் அங்க வந்து எந்த வேலையும் நடக்காது, முடங்கி போயிடும். சோமாலியா பாருங்க, முடங்கி போயிருக்கிறதுக்கு காரணமே அங்க வசதி வாய்ப்பு இல்லை, வறுமை அதன் காரணமாகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்வார்கள், கியாமத்து நெருங்குகிற போது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஜகாத்து கொடுப்பவர்களது எண்ணிக்கை அதிகமாகிவிடும். வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் ஜகாத்து பொருளை எடுத்துக்கொண்டு அதனை வாங்குபவரை தேடி அலைவான். ரொம்ப தூரம் அலைஞ்சி பெரிய சிரமத்திற்கு பிறகு ஒரு ஊரில் இன்ன மனிதர் இருக்கிறார், அவர் ஜகாத்து வாங்க தகுதியானவர் என்று சொல்லப்படும். அந்த ஊருக்கு போவான் ஜகாத்து எடுத்துக்கிட்டு. அந்த மனிதரை போய் சந்தித்து தன்னுடைய ஜகாத்து பொருளை கொடுக்குகிற போது அந்த மனிதன் சொல்லுவான், நேற்றைக்கு வந்திருக்க கூடாதா, நேற்று வந்திருந்தா வாங்கியிருப்பேனே, இன்னைக்கு என்னுடைய தேவை நிறைவேறி விட்டது, இன்னைக்கு எனக்கு தேவை சொல்லிடுவான். இது மாதிரி ஒரு காலம் வரும். அப்ப எல்லாருமே வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. எல்லாருமே வசதி வாய்ப்போடு இருந்தாலும் உலகத்தினுடைய இயக்கம் ஸ்தம்பித்து விடும். அது மாதிரி எல்லாருமே ஏழையாக இருந்தாலும் உலகத்தினுடைய இயக்கம் ஸ்தம்பித்து போய்விடும். உலகம் சுழல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சில பேரை உயர்வான இடத்திலும் சில பேரை தாழ்வான இடத்திலும் வைத்திருக்கிறான். ஆனால் இதை மனிதன் விளங்கிக் கொள்வதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு ஃபகத இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ஃபம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு, அவனுக்கு மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவன் சொல்லுவான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், என்னை சிறப்பு படுத்தி இருக்கிறான், என்னை நல்லபடியா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். பம்மல் இன்சானும் பகதர அலைஹி ரிஸ்கஹு, பம்மல் இன்சான் இதா மபத்தலாஹு பகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன், அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி அவனுக்கு கொடுக்கக்கூடிய வளங்களை ரிசுக்கை அவன் குறைத்து விட்டால் மனிதன் சொல்லுவான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவான். இதான் மனுஷனுடைய நிலை. ஆனால் அல்லாஹ் யாரையும் கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு கொடுப்பதை நிறுத்துவதில்லை, யாரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுப்பதும் இல்லை. இரண்டுமே சோதனை தான். இந்த உலகம் என்பது சோதனை கூடம். இங்க வந்து சோதனையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும். சாதாரணமாக நாம் பார்க்கிறோம் இந்த விளையாட்டுகளில போட்டி என்று வருகிற போது சில பேர்களுக்கு வாகனத்தை கொடுப்பார்கள். கார் பந்தயம், பைக் பந்தயம் என்று வாகனத்தை கொடுத்து போட்டியிலே கலந்து கொள்ள சொல்வார்கள். சில பேர்களுக்கு எந்த வாகனமும் இல்லாமல் ஓட்டப்பந்தயத்தின் மூலம் போட்டியிலே கலந்து கொள்ள சொல்வார்கள். இரண்டுமே போட்டி தான். வாகனம் கொடுக்கப்பட்டவன் பெரிய கண்ணியத்திற்குரியவன் எல்லாம் இல்லை, வாகனம் கொடுக்கப்படாதவன் ஏழையும் ஈவானவனும் கிடையாது. இரண்டு பேருக்குமே பரிசு கிடைக்கும். ஒரு போட்டியிலே கலந்து கொள்ளுகிற இரண்டு பேர்களுக்குமே கரமான நிகரான பரிசு கிடைக்கும். அப்ப இங்க அதுபோலத்தான் அல்லாஹ்வுத்தால சில பேர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவனை சோதிக்கிறான், சில பேர்களுக்கு கொடுக்காமல் சோதிக்கிறான். இரண்டுமே போட்டி தான். இந்த இரண்டிலும் வெற்றி பெறுகிறவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வார்கள். யார் இந்த இரண்டு நிலையிலும் வெற்றி பெறவில்லையோ, தோல்வியை தழுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அவனுடைய தண்டனைக்கும் ஆளாகிறார்கள். இதுதான் இந்த உலகத்துடைய நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். சிரமம் வருகிற போது, வறுமை ஏற்படுகிற போது அதனை பொறுத்துக் கொள்வதன் மூலமாக, அல்லாஹ் அன்றி வேறு யாரிடத்திலும் அதை முறையிடாத சகித்துக் கொள்வதன் மூலமாக அவன் வெற்றி அடைகிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக ஆகிறான் என்பதனை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், என்னிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார், இதோ போகிறார இந்த பெண்மணியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி பார்ப்பதற்கு அழகாக இல்லை, ஒரு கருப்பு நிறமான பெண்மணி. அதை சுட்டிக்காட்டி இதை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள். சுவர்க்கத்தினுடைய பெண்ணை திருமணம் செய்வது பாக்கியம் அல்லவா? அந்த பெண் வெறும் கருப்பான ஒரு பெண். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த நிகழ்வை இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹிடத்தில் அந்த பெண்மணி வந்தார், அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் வலிப்பு நோய் இருக்கிறது, சில நேரங்களிலே அந்த நோய் ஏற்பட்டு விடும். இப்படி ஏற்படுகிற போது தெருவில் எங்கே நடந்து போகிறாரோ அந்த இடத்துல கீழே விழுந்து விடுவார், கைகாலெல்லாம் இழுத்துக் கொள்ளுவார். இது அடிக்கடி அந்த பெண்மணிக்கு ஏற்படும். ரசூலுல்லாஹிடத்திலே வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது, இது குணமாவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் துஆ செய்கிறேன், துஆ செய்தால் குணமாகிவிடும், நல்லதுதான். அதே நேரத்தில் இந்த நோயை நீ சகித்துக் கொண்டால், பொறுத்து கொண்டால் உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி யோசித்தார், சுகம் தானே பெரியது, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்க போறோம், இந்த ஒரு இதை சகித்துக் கொள்வதன் மூலம் சுகம் கிடைக்கிறது என்று சொல்லலால் சொல்லிவிட்டார்களே, யார் சொல்லலாம், நான் பொறுத்துக் கொள்கிறேன், எனக்கு சுகம் தான் வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார், யார் சொல்லல, அப்படி நான் அந்த வலிப்பு ஏற்படுகிற போது நான் போகிற தெருக்களிலே விழுந்து விடுகிறேன், கைகாலெல்லாம் இழுக்கிறது, அந்த நேரத்தில் என்னுடைய ஆடை அகன்று விடுகிறது. எதை பத்தி கவலைன்னு பாருங்க, என்னுடைய ஆடை அகன்று விடுகிறது, அதுக்கு ரொம்ப எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அப்படி ஆடை விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே, அதற்காக நான் உனக்கு துஆ செய்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சுவர்க்கவாதி என்று உறுதியாகிவிட்டது. காரணம், அவருக்கு இந்த உலகத்திலே ஒரு சிரமம் ஏற்பட்ட போது, அதை கஷ்டம் ஏற்பட்ட போது அதை பொறுத்துக் கொள்கிறார், அதனால் அவர் சுவர்க்கவாதி. எனவேதான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அதாபின் அபீரபாகத்திலே சொல்கிறார்கள். அப்படி இந்த உலகம் என்பதே சிரமங்களாலும் துக்கங்களாலும் வறுமையினாலும் கஷ்டத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. இங்கே பொறுத்துக் கொள்கிற போது அது நிச்சயமாக ஏற்படும். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு சொல்வார்கள், குஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹி, சுவனம் என்பது விருப்பமில்லாத செயல்களால் சூழப்பட்டிருக்கிறது. நாம் அது விரும்ப மாட்டோம், யாரும் கஷ்டத்தில் இருக்கணும்னு விரும்புறதில்லை, சிரமம் படணும்னு விரும்புறதில்லை. இப்படி விருப்பமில்லாத செயல்களால் சுவனம் சூழப்பட்டிருக்கிறது. ஒஹுபத்தின் நாறு விஷவாதி, நரகம் என்பது மனோ இச்சைகளாலும், இந்த உலகத்தில் எது நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த மன ஆசையினால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, சுவனத்திலே ஒரு வசதியான மனிதன், இந்த உலகத்தில் எல்லா விதமான நியமத்துகளும் கொடுக்கப்பட்ட மனிதன் நுழைவதை விட ஏழை வந்து 500 வருடங்களுக்கு முன்னால் உள்ளே நுழைந்து விடுவான். ஏன்னா அவனுக்கு சிரமம் அங்க கம்மி. இவன் நுழைகிற போது இவன் எல்லா விதமான விஷயங்கள் எல்லாவற்றிலே கணக்கு சொல்லி ஆக வேண்டும். சம்பாதித்து வைக்கும், சேர்த்து வைப்பவைகளுக்கும், விட்டு வந்தவைகள் அத்தனைக்குமே எல்லாவற்றிலே கணக்கு ஒப்படைக்க வேண்டும். இப்படி கணக்கு ஒப்படைப்பதற்கு பல வருடங்கள், பல நூறு வருடங்கள் ஆகிவிடும். ஆனா ஏழைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் வறுமையில் இருக்கிறவனுக்கு, சிரமத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவன் உடனே உள்ளே நுழைந்து விடுவான். எனவேதான் ஒரு ஒரு வசதியானவன் சொர்க்கத்திலே நுழைவதற்கு 500 வருடங்களுக்கு முன்னால், அந்த மறுமையினுடைய வருடங்கள் என்பது இந்த உலகத்தினுடைய வருடங்களைப் போல அல்ல, அது பன்மடங்கு பன்மடங்கு அதிகமானது. அதில் அவன் நுழைந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நன்மை இருக்கிறது. அதை பெரிதாக நினைக்க கூடாது. வருகின்ற வருது என்ன செய்யும், சிரமங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷம் வருகிற போது அவைகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை விடுத்து நாம் அவைகளை குறைபட்டுக் கொண்டே இருந்தால், அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்கான், அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான், அவனை பாரு எப்படி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தால் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே உலகத்திலே வாழ்கிற போது இந்த உலகம் ஒரு சோதனையாக நினைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக மூமினுடைய அந்த அந்தஸ்தும் அந்த கண்ணியமும் அதில்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எல்லா விதமான சோதனைகளையும் வென்று அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் நியமத்தாக இருக்கிற சுவனத்தை அடையக்கூடிய தோஃபிக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக.